நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
போகேன்வில் புதிய நாடாக உருவெடுக்கும் போகேன்வில் நாட்டின் பின்னணி வரலாறு, சுதந்திர போராட்டம், எதிர்காலம். போகேன்வில் மக்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் விருப்பம் நிறைவேறுமா? பதில் தேடுகிறார் குலசேகரம் சஞ்சயன்.
பப்புவாநிகினியின் ஒரு மாநிலமாக இயங்கி வரும் போகன்வில் என்ற பிரதேசம் ஒரு தனி நாடாக உருவெடுக்க மக்கள் தம் விருப்பத்தை அண்மையில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அது குறித்து நாம் படைக்கும் போகன்வில் என்ற நிகழ்ச்சியின் முதல் பாகத்தில் போகன்வில் மக்களின் வரலாறு, கலாச்சார பின்னணி, அவர்களது பூர்வீகம் குறித்து அறிந்து கொண்டோம். முக்கியமாக ஆஸ்திரேலிய பூர்வீக மக்களைப் போல அல்லாது மண்ணின் மேல் உரிமை கொண்டாடுவார்கள் இந்நாட்டு மக்கள் என்றும், மண்ணின் மீது மட்டுமல்ல மண்ணிற்கு கீழேயும் உள்ளவற்றிலும் உரிமை கொண்டாடுவார்கள் என்றும் அறிந்து கொண்டோம். சுதந்திரமாக தனிநாளாக போக விரும்பிய போகன்வில் மக்களின் விருப்பு எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்று இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மெலனேசியா என்று அறியப்படும் இடத்தின் மேப் என்று சொல்லப்படும் வரைபடத்தை உள்ளாந்தர்கள் தான் முதன் முதலில் வரைந்தார்கள். இது 17 நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் என்று சொல்லலாம். அந்த வரைபடத்தில் நியூகினியின் மேற்கு பகுதியை சேர்த்துக்கொள்ள எந்த எத்தனமும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆஸ்திரேலியா அப்பொழுது ஒரு நாடாக உருவாகவில்லை. ஒவ்வொரு ஆஸ்திரேலிய மாநிலமும் பிரித்தானியாவின் தனித்தனி அங்கங்களாக இருந்தன. 1872-73 ஆண்டுகளில் குயின்ஸ்லேண்ட் மாநிலத்தில் உள்ள கேப் யோர்க் பகுதிக்கு வடபகுதியில் இருக்கும் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவுகள் அந்த மாநிலத்துடன் இணைக்கப்பட்டன. அப்போது நியூகினியின் பகுதிகளில் கால் பதித்திருந்த ஜெர்மனி தனது இருப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பயந்த குயின்ஸ்லேண்ட் மாநில அரசு பப்புவா நியூகினியின் தற்போதைய தலைநகரான போர்ட் மோஸ்பியில் பிரித்தானிய கொடியை ஏற்றியது. அதுவரை அங்கிருந்த ஜெர்மனியர்களுக்கு நாட்டை கைப்பற்றும் உத்தேசம் இல்லாவிட்டாலும் அங்கிருந்த வளங்களை தம்வசம் வைத்திருப்பதற்காக ஜெர்மன் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டின. காட்ஃப்ரி அண்ட் சன்ஸ், ஹெர்ன்ஷீம் அண்ட் கம்பெனி மற்றும் நியூகினி கம்பெனி போன்ற நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன. பிரித்தானியர்களுக்கு நியூகினியில் காலனித்துவத்தை ஆரம்பிக்க அதிக ஆர்வம் இருக்கவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த கனிம வளங்கள் குறித்து அவர்களுக்கு முற்றான அறிவு இருக்கவில்லை. ஜெர்மன் நிறுவனங்களுக்கு நாட்டை கைப்பற்றும் ஆர்வத்தை விட அங்கிருக்கும் வளங்களின் மேல்தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. வளங்களை பெறுவதற்காக நியூகினி கம்பெனி போகன்வில் பகுதியிலுள்ள நிலங்களை உரிமை கொள்ள ஆரம்பித்தது. போகன்வில் மக்கள் தங்கள் நிலத்தின் மேல் உரிமை கொண்டாடுவார்கள் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஜெர்மன் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் தொழில் செய்வதற்கு உள்ளூர் மக்களை வேலைக்கமர்த்தினார்கள். ஆனால் உள்ளூர் வேலையாளுக்கு ஒரு சட்டம், ஜெர்மனியர்களுக்கு இன்னொரு சட்டம். குறிப்பாக உள்ளூர் மக்கள் துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு உள்ளூர் வேலையாள் வேலை செய்ய மறுத்தால் அது தண்டிக்கப்படும் குற்றம் என்று சட்டங்கள் 1914 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் ஜெர்மனி அரசின் பிரதிநிதி போல் கடமையாற்றிய நியூகினி கம்பெனி கொலோனியல் சர்வீஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் உள்ளூர் வேலையாட்களை பாதுகாக்கவில்லை. உதாரணமாக காவல்துறையில் கடமையாற்றியவர்களுக்கும் இந்த பாகுபாடு காட்டப்பட்டது. அதனால் எழுந்த சில முரண்பாடுகள் வெளிநாட்டவரை தமது நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வலுவூட்டியது. இருந்தாலும் இனக்குழுக்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்றிணைந்து தமது எதிர்ப்பை வெளிக்காட்ட அப்போது துணியவில்லை. தாம் ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்ததால் அண்மை காலத்தில் உருவான ஆயுதப் போராட்டத்திற்கு முன்னரே விடுதலை வேண்டுமென போகன்வில் மக்கள் விரும்பினார்கள் என்கிறார் பப்புவா நியூகினி பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் பப்ளிக் பாலிசியில் டெபுட்டி எக்ஸிகியூட்டிவ் டீனாக கடமையாற்றும் டாக்டர் லாரன்ஸ் சோசே.
The desire for the people of Bougainville to have an autonomous government was always there and was there even before the Bougainville conflict began. Part of the sentiment that was expressed by the people who held a strong-held view that government and at the sub-national level should be autonomous from the central.
1886 முதல் 1899 ஆண்டு வரையான காலப்பகுதியில் நியூகினி கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள்ளும், 1899 ஆண்டு முதல் 1914 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஒரு தலைமை நீதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் போகன்வில் நிர்வகிக்கப்பட்டது. அப்போதைய காலத்தில் கொப்ரா எனப்படும் பதப்படுத்தப்பட்ட தேங்காய் போகன்வில்லிருந்து பரவலாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இதில் வேலை செய்வதற்கு போதுமான உள்ளூர் வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் வெளி இடங்களிலிருந்தும் வேறு நாடுகளிலிருந்தும் வேலையாட்கள் எடுத்து வரப்பட்டார்கள். அதுவும் உள்ளூரில் சமூக பிரச்சனைகளை தோற்றுவித்ததாக ஸ்டுவர்ட் ஃபர்த் என்பவர் ஆவணப்படுத்தியுள்ளார். ஓரளவு வளர்ச்சியை அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அப்போது அந்த பிரதேசத்தை நிர்வகித்த தலைமை நீதிபதி முடிவெடுத்து செயற்படுத்தியதில் 1913 சுமார் 220 கிலோமீட்டர் நீளமான சாலைகள் நிர்மாணிக்கப்பட்டன. இருந்தாலும் நில உரிமையாளர்களிடம் வரி விதித்தமையால் அவர்கள் மீதுள்ள வெறுப்பு அதிகமாகியது. 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பு அரசு உடமையாக்கப்பட்டிருந்தாலும் 500 ஹெக்டேர் நிலப்பரப்பிலிருந்துதான் உற்பத்திகளை ஜெர்மனியர்களால் பெற முடிந்தது. இதே சமயத்தில் சோலமன் தீவிலிருந்து பெறப்பட்ட உற்பத்திகள் அதிகமென்று ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதிலிருந்து போகன்வில் மக்கள் ஒத்துழையாமை என்பதை அப்பொழுது கடைபிடித்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. இந்த காலப்பகுதியில்தான் முதலாம் உலகப்போர் ஆரம்பமாகியது. முதலாம் உலகப்போரில் தோற்றுவிட்ட ஜெர்மனி பல மைல்களுக்கு அப்பால் இருந்த போகன்வில் மீதுள்ள தனது கவனத்தை குறைத்துக் கொண்டது. அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திய பிரித்தானியா போகன்வில் நாட்டின் உள்ளே நுழைந்தது. பிரித்தானிய காலனியாக இருந்த ஆஸ்திரேலிய மாநிலங்கள் ஒன்றிணைந்து அப்போது ஒரு நாடாக உருவெடுத்திருந்தது. முதலாம் உலகப்போரின் முடிவில் பிரான்ஸ் நாட்டின் வெர்சே நகரில் கைச்சாத்திடப்பட்டிருந்த ஒப்பந்தம் மூலம் நியூகினியில் கால் பதித்திருந்த பிரித்தானியாவிடம் போகன்வில் கையளிக்கப்பட்டது. அதனை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆஸ்திரேலியாவிடம் கொடுக்கப்பட்டது. போகன்வில் பகுதியிலிருந்த ஜெர்மனியர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். புதிதாக பொறுப்பேற்ற ஆஸ்திரேலியா நிர்வாக கட்டமைப்பில் எந்தவித மாற்றத்தையும் உடனடியாக அறிமுகப்படுத்தவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுந்த அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தது. கேப்டன் எச் சி காடுவின் தலைமையில் இருந்த உள்ளூர் அரசு எப்படி இயங்கியது என்றும் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றும் மோரிஸ் போக் என்ற கத்தோலிக்க மதகுரு ஆவணப்படுத்தியுள்ளார்.
With a handful of police boys, the district officer has the situation well in hand. The murders, too many times, have been punished by bloodshed, the innocents paying for the guilty ones. Now, according to the justice, the guilty men are traced, taken and punished. All the villages in that vast district of Bougainville and Buca have been entirely rebuilt according to the rules, not only of the hygiene but of aesthetics. They are quite clean, look very nice.
ஜெர்மனியர்கள் உரிமை கொண்டிருந்த பெருந்தோட்டங்கள் முன்னாள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுக்கு மலிவான விலையில் விற்கப்பட்டன. ஜெர்மனியர்கள் பயன்படுத்திய அதே கடும் முறைகளையே ஆஸ்திரேலியர்களும் பயன்படுத்தினார்கள். போகன்வில்லின் வடபகுதியிலிருந்து ஒரு பழக்கமான எதிரியின் தலையை துண்டிக்கும் சடங்கைப் போல ஆஸ்திரேலியர்களும் குற்றம் புரிபவர்களின் தலையை துண்டித்திருக்கிறார்கள். ஆனால் சடங்கு முறையில் செய்யப்பட்ட இந்த செயல் சடங்குகள் இல்லாமல் செய்யப்பட்டதால் ஆஸ்திரேலியர்கள் விரும்பிய விளைவை அது தோற்றுவிக்கவில்லை என்று பேட்ரிஸ் பிளாக்வுட் என்ற மானுடவியலாளர் எழுதியுள்ளார். மாறாக அதிகாரத்தை பயன்படுத்திய ஆஸ்திரேலியர்கள் மீது உள்ளூர்வாசிகள் அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள். முன்னர் குறிப்பிட்டது போல ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர்ப்பாக அவை இல்லாது போனதால் பாரிய விளைவுகளை தோற்றுவிக்கவில்லை. கொப்ரா எனப்படும் பதப்படுத்தப்பட்ட தேங்காய் மட்டுமே உற்பத்தி செய்து வந்த போகன்வில்லில் தாமிரம் அல்லது செம்பு இருப்பது அந்த காலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன் 2nd World War. இரண்டாம் உலகப்போர் மூண்ட வேளை ஜப்பானியர்கள் போகன்வில்லில் 1942 மார்ச் மாதம் தரையிறங்கினார்கள். அங்கிருந்த ஆஸ்திரேலியர்கள் ஜப்பானியர்களுடன் போர் புரியும் திறனுடன் இருக்கவில்லை. கப்பற்படை, தரைப்படை மற்றும் அவர்களுக்கு சேவை செய்யவென 65,000 ஜப்பானியர்கள் 1943 போகன்வில் பகுதிக்கு வந்துவிட்டார்கள். உள்ளூர் போகன்வில் மக்கள் தொகை அப்பொழுது 50,000 பேர்தான். ஜெர்மனியர்களாலும் பிரித்தானியர்களாலும் அடிமைகள் போல் நடத்தப்பட்ட போகன்வில் மக்கள் ஜப்பானியர்களின் வருகையை எதிர்க்கவில்லை என்று ஜாக் ரீட் என்பவர் ஆவணப்படுத்தியுள்ளார். 1945 August 21 வரை போகன்வில் நாட்டிலும் அதன் அண்டிய பகுதிகளிலும் இருந்த ஜப்பானிய படைகள் 2nd World War தோல்வியைக் கண்ட பின்னர் அங்கிருந்து பின்வாங்கின. 2nd World War முடிவில் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டே மேற்கு நாடுகள் இயங்கின. ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டிற்குள் மீண்டும் வந்த போகன்வில் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆஸ்திரேலியாவின் 2 முக்கிய கட்சிகளான லேபர் மற்றும் லிபரல் கட்சிகளிலிருந்து எடி வார்ட் மற்றும் பால் ஹஸ்லக் ஆகியோர் பப்போனிகினியின் அபிவிருத்திக்கு பொறுப்பேற்றார்கள். காலனித்துவ சிந்தனையுள்ள பிரித்தானியர்கள் போல அல்லாது தாம் அந்நாட்டு மக்களின் நலனிற்காகவே உழைக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தாலும் பெருந்தோட்ட உற்பத்தியிலும் கனிம வளங்களிலும் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கவில்லை என்று கூறிவிட முடியாது. போகன்வில்லின் பலம் பலவீனம் இரண்டுமே அதன் கனிம வளங்கள் தான் என்கிறார் அரசியல் அவதானியும் சுதந்திர போராட்டங்கள் குறித்து கூர்மையாக அவதானித்து வருவருமான நிர்மானுசன் பாலசுந்தரம்.
போகன்வில் பொருளாதார ரீதியாக செழிப்பு மிக்கதாக இருப்பதற்கு அங்கு இருக்கின்ற கனிம வளங்கள் முக்கியமாக காணப்படுகின்றது. அவற்றில் குறிப்பாக செப்பினை குறிப்பிடலாம். பொருளாதார ரீதியான முரண்பாடுகளுக்கான அடிப்படையையும் இந்த கனிமங்கள் ஏற்படுத்தி கொண்டன என்றும் கூறலாம்.
இரண்டாம் உலகப் போரின் பிற்பட்ட காலப்பகுதியில் போகன்வில்லின் கனிம வளங்கள் அந்த நாட்டை எப்படி பாதித்தன? போகன்வில் மக்கள் யாருடனாவது இணைந்து கொண்டார்களா அல்லது தனித்து நிற்க விரும்பினார்களா? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.
போகன்வில் நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.